வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் பயணமாக வரும் 21ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார். மத்திய பட்ஜெட்டில் வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் NPS வாக்சல்யா திட்டத்தை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். இலங்கையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது. வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். அனந்த்நாக், புல்வாமா, ஷோபியான், குல்காம், டோடா, ராம்பன், கிஸ்த்வார் ஆகிய 7 மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள 24 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இன்றைய தேர்தலில் 219 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 21 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 3276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அவை 100% இணையதளம் மூலம் கண்காணிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2வது கட்டமாக 26 தொகுதிகளில் வரும் 25ஆம் தேதியும், 3வது மற்றும் இறுதிக்கட்டமாக 40 தொகுதிகளில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 8ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதன்படி 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் நேற்று நிறைவடைந்தது. 190 பேர் தங்கள் மனுக்களை திரும்பப் பெற்றுக் கொண்டனர். இம்மாநிலத்தில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் செல்கிறார். அங்கு மாளவியா தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். 600 படுக்கைகளை கொண்ட மாணவர்களுக்கான புதிய விடுதியையும் குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார். கடந்த கல்வியாண்டில் பட்டப்படிப்பை முடித்த 1361 பேருக்கு இன்றைய பட்டமளிப்பு விழாவில் திருமதி திரௌபதி முர்மு பட்டங்களை வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் பயணமாக வரும் 21ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார். டெலவாரி மாகாணம் வில்மிங்டனில் நடைபெறும் 4வது குவாட் அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய இந்த குவாட் அமைப்பு நாடுகளில் கடந்த ஒராண்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் தற்போதைய சூழல் மற்றும் இந்த நாடுகளின் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. குவாட் அமைப்பு மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனும் திரு நரேந்திரமோடி இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வரும் 22ஆம் தேதி நியூயார்க்கில் இந்திய சமூகத்தினரிடையே பிரதமர் உரையாற்றவுள்ளார். இதையடுத்து வரும் 23ஆம் தேதி ஐநா பொதுச்சபை கூட்டத்திலும் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சி இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானா மாநிலம் பிவானி என்ற இடத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் 370வது சட்டப்பிரிவை கொண்டுவர காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் பிஜேபி ஆட்சியில் இருக்கும் வரை அது சாத்தியமாகாது என்றும் கூறினார். ஹரியானாவில் பிஜேபி அரசு 24 வேளாண் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அளித்திருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின் அடிப்படையில் தேசிய ஒய்வூதிய திட்டமான NPS வாக்சல்யா திட்டத்தை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்திற்கு சந்தா செலுத்துதல், சிற்றேடு வெளியிடுதல், புதிய இளம் சந்தாதாரர்களுக்கு நிரந்தர ஒய்வூதிய கணக்கு எண் அட்டைகளை விநியோகிப்பதற்கான இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் தொடங்கி வைப்பதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 75 இடங்களில் ஒரே நேரத்தில் காணொலி வாயிலான நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜவுளித்துறையில் நீடித்த வளர்ச்சி என்ற இலக்கை எட்டுவதற்கு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி பவித்ரா மார்கரேட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று 3வது நீடித்த ஜவுளி மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஜவுளித்துறையில் உலகளவில் இந்தியா வேகமான வளர்ச்சியை பெற்று வருவதாகவும் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கும் துறையாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நவீன காலத்திற்கேற்ப இந்த துறையில் தொழில்நுட்பங்களை புகுத்த அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக திருமதி பவித்ரா மார்கரேட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். நாடு முழுவதும் நவீன கட்டமைப்பு வசதிகள். இளையோருக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். மகளிர் மேம்பாட்டுக்காக மத்திய பட்ஜெட்டில் 3,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் மசோதா. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம். மனநல ஆலோசனைகளை வழங்குவதற்கான தொலைபேசி உதவி சேவை. புகையிலை பயன்பாடற்ற கல்வி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
இலங்கையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் எந்தவொரு தனிநபரோ அரசியல் கட்சிகளோ வாக்காளர்களை ஈர்க்கும் பணியில் ஈடுபடக்கூடாது என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் வாக்குப்பதிவுக்காக 13,400 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா உருகுவே இடையே வெளியுறவு அமைச்சக 6வது சுற்று பேச்சுக்கள் நேற்று அந்நாட்டின் மாண்டிவீடியோ நகரில் நடைபெற்றது. வர்த்தகம், முதலீடு, தகவல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இருநாடுகளுக்கும் இடையே பொதுவான நலனளிக்கும் வகையில் மண்டல மற்றும் உலகளவிலான பிரச்சினைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா சார்பில் பங்கேற்ற குழுவுக்கு வெளியுறவுத்துறையின் கிழக்கு பகுதிக்கான செயலாளர் திரு ஜெய்தீப் மஜுந்தா தலைமை வகித்துள்ளார். உருகுவே சார்பில் அந்நாட்டு வெளியுறவு துணை அமைச்சர் திரு நிக்கோலஸ் அல்பர்ட் டோனி தலைமையிலான குழு பங்கேற்றது. சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு சத்பவ் திட்டத்தின் கீழ் 53 டன் வெள்ள நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. யாகி என்ற சூறாவளி தாக்குதலால் மியான்மரில் 100,000,000 உயிரிழந்தனர். ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. இதையடுத்து மனிதாபிமான உதவியாக அந்நாட்டிற்கு 1 மில்லியன் டாலர் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஜெனரேட்டர்கள், தற்காலிக கூடாரங்கள், சுகாதாரப் பொருட்கள், சூரிய விளக்குகள் உள்ளிட்டவை இந்த நிவாரணப் பொருட்களில் அடங்கும். இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை என்ற அடிப்படையிலும் அண்டை நாடுகளுக்கு உதவும் நடவடிக்கையாகவும் இந்த உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் சுகாதாரம், வெள்ள நிவாரணம் உள்ளிட்டவற்றுக்காக நடப்பாண்டில் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திரட்ட உலக வங்கி திட்டமிட்டிருப்பதாக அதன் பங்களாதேஷ் இயக்குநர் திரு அப்துல்லா ஷேக் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் அந்நாட்டு இடைக்கால அதிபர் திரு முகமது யூனஸை சந்தித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பங்களாதேஷுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் உலக வங்கி அளிக்கும் என்று உறுதியளித்தார். உலக வங்கியின் சார்பில் மானியங்கள் மற்றும் கூடுதல் கடனுதவி வழங்கவும் திட்டமிட்டிருப்பதாக திரு அப்துல்லா தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு யோ கெலண்டும் டெல் அவிவ் ராணுவ தளத்தில் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். லெபனானில் நேற்று வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதற்கிடையே இந்த வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக அறிவியல் பூர்வ விசாரணையை ஹெஸ்புல்லா அமைப்பினர் தொடங்கியுள்ளனர். இஸ்ரேல் நடத்தியுள்ள இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடகொரியாவின் வடகிழக்கு பகுதியில் குறுகிய தொலைவு ஏவுகணைகளை செலுத்தி அந்நாடு சோதனை நடத்தியுள்ளது. பியாங்யாங் பகுதிக்கு வடக்கே இன்று காலை ஏவுகணைகள் சோதனை நடத்தப்பட்டதை தென்கொரிய ராணுவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். என்றாலும் அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய சாம்பியன் ஹாக்கி கோப்பையை 5வது முறையாக வென்றுள்ள இந்திய ஆடவர் அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்திய அணியின் சிறப்பான திறமை மற்றும் அர்ப்பணிப்பு நாட்டை பெருமையடைய செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் கென்டா நிஷிமோட்டோவை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் மாளவிகா பன்சோத் இந்தோனேஷியாவின் கிரிகோரியா சுன்ஜாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் பயணமாக வரும் 21ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார். மத்திய பட்ஜெட்டில் வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் NPS வாக்சல்யா திட்டத்தை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். இலங்கையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.